ஆல் இண்டியா ரேடியோ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனதருமை நாட்டு மக்களே, 2016 ஆம் ஆண்டின் முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி இது. மனதின் குரல் என்னை எந்த அளவுக்கு உங்களோடு பிணைத்திருக்கிறது என்று சொன்னால், நான் எந்த விஷயத்தை பார்க்க நேர்ந்தாலும் மனதில் எந்த ஒரு கருத்து உதித்தாலும் அதையெல்லாம் உங்கள் முன்பு வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. நேற்று மரியாதைக்குரிய காந்தியடிகள் நினைவிடத்துக்கு என் அஞ்சலிகளை செலுத்த ராஜ்காட் சென்றிருந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகளை நினைவு கூற இது நடைபெறுகிறது. சரியாக 11 மணிக்கு 2 நிமிடங்கள் வரை மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இது நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த மகான்கள், தீரர்கள், உன்னதமான தியாகிகள், தவசீலர்களுக்கு நமது மரியாதைகளை செலுத்த அமைந்திருக்கும் ஒரு வாய்ப்பு. பார்க்க போனால் நம்மில் பல பேர் இதை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் இப்படி மரியாதையை காணிக்கையாக்குவது நம்முடைய இயல்பாக மாற வேண்டாமா? இதை நாம் நமது தேசிய கடமையாக கருத வேண்டும். எனது ஒரு மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று நான் கருதவில்லை. ஆனால் நான் நேற்று உணர்ந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன், பகிர்ந்தேன். இவை போன்றவைதான் நாட்டுக்காக நாம் வாழ வேண்டும் என்ற கருத்தூக்கத்தை நமக்கு அளிக்கின்றன. கற்பனை செய்து பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி சரியாக 11 மணிக்கு 125 கோடி நாட்டு மக்களும் 2 நிமிடம் வரை மௌனத்தை கடைபிடித்தால் இதில் எத்தனை பெரிய சக்தி அடங்கியிருக்கிறது என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? நமது சாத்திரங்கள் கூட சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்வோ மனாசி ஜானதாம் என்று கூறியிருக்கின்றன. அதாவது, நாம் அனைவருமாக இணைந்து பயணிப்போம், ஒரே குரலில் பேசுவோம், நமக்கெல்லாம் ஒரே கருத்தாக இருக்கட்டும். இதுதானே நாட்டின் உண்மையான பலம். இந்த பலத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கும் பணியை இதுபோன்ற நிகழ்வுகள்தான் செய்கின்றன. எனதருமை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக நான் சர்தார் பட்டேல் அவர்களின் கருத்துக்களை பற்றி படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் மனம் சில விஷயங்கள் மீது படிந்தது. அதில் அவரது ஒரு விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தது. இந்தியாவின் சுதந்திரம், நாகரீகம், உன்னதமான தர்மமான அகிம்சை ஆகியன கதரில்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாட்டின் எந்த விவசாயியிடத்தில் நாம் உணர்வு பூர்வமான தொடர்பு கொண்டிருக்கின்றோமோ அந்த விவசாயியின் நலனும் கூட கதராடைகளில்தான் இருக்கிறது என்று கதராடைகள் தொடர்பாக கூறியிருக்கிறார் பட்டேல் அவர்கள். எளிமையான மொழியில் நச்சென்று தம் கருத்துக்களை கூறுவதில் சமர்த்தர் பட்டேல் அவர்கள். மிக அருமையாக கதராடைகளின் மகாத்மியத்தை உரைத்திருக்கிறார் சர்தார். நேற்று 30ஆம் தேதி வணக்கத்துக்குரிய காந்தியடிகளின் நினைவு நாளன்று கதராடைகள் மற்றும் கிராமத் தொழில்களோடு தொடர்புடைய எத்தனை பேர்கள் இருக்கின்றார்களோ அவர்களோடு எல்லாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன். வணக்கத்துக்குரிய காந்தியடிகள் அறிவியல் நாட்டம் மிக்கவராக இருந்தார். நானும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளோடு தொடர்பு கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டேன். கதராடைகள் இன்று ஒரு அடையாளமாகி இருக்கின்றது. அதற்கென ஒரு தனிமுத்திரை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது கதராடைகள் இளைய சமூகத்தை கூட கவரக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் சிறப்பாக யாருக்கெல்லாம் இயற்கை வழி வேளாண் பொருட்கள், முழுமையான சிகிச்சை முறை ஆகியவை மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது அருமையான ஒன்றாக ஆகியிருக்கிறது. ஒப்பனை ஆடை துறையிலும் கூட கதராடைகளுக்கென ஒரு தனி இடம் ஏற்பட்டிருக்கிறது. கதராடைகளில் நவீனங்களை புகுத்த கதராடைகள் தயாரிப்பில் தொடர்புடைய அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார அமைப்பில் சந்தைகளின் பங்கை புறந்தள்ளிவிட முடியாது. அந்த வகையில் கதராடைகள் உணர்வு பூர்வமாக நம் மனங்களில் இடம் பிடித்திருப்பதைப் போலவே சந்தைகளிலும் ஓரிடம் பிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. பல வகையான துணிகளை நீங்கள் பயன்படுத்தும் அதே வேளையில் கதராடைகளுக்கு எனவும் ஒரு இடமளிக்க வேண்டும் என்று நான் மக்களிடம் கேட்டுக்கொண்டேன். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். எங்களால் முழுமையாக கதராடைகளை பயன்படுத்த முடியாது என்றாலும் கூட பல வகையான துணிமணிகளுக்கு இடையே கதராடையும் ஒன்றாக இருக்கும் என்று உணர்ந்தார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் அரசிலும் கதராடைகள் தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகள் முன்பாக அரசில் கதராடைகள் பயன்பாடு முழுமையாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல நவீனமயமாதல் காரணமாக இந்த பயன்பாடு முடிந்து போனது. விளைவாக கதராடைகள் தயாரிப்பது தொடர்புடைய ஏழைகளின் வேலைகள் பறிபோயின. கதராடைகள் தயாரிப்பில் கோடிக்கணக்கான பேர்களுக்கு வேலை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக ரயில்வே அமைச்சகம், காவல்துறை, இந்திய கப்பற்படை, உத்தராகண்டின் தபால் துறை என பல அரசு துறைகள் கதராடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு பல நல்ல முனைப்புகளில் ஈடுபட்டன. இதன் விளைவாக அரசின் தேவைகளை நிறைவு செய்வதற்காகவே கூடுதலாக 18 லட்சம் பணி நாட்கள் அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இல்லையா? மரியாதைக்குரிய காந்தியடிகள் கூட எப்போதுமே தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து மிகவும் ஆர்வமும் துடிப்பும் கொண்டவராக விளங்கினார். அந்த வகையில்தான் ராட்டை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த அளவுக்கு அமைந்திருக்கிறது. இப்போதெல்லாம் ராட்டையை இயக்க சூரிய சக்தியை பயன்படுத்தும் பரிசோதனை வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. இதனால் உடல் உழைப்பு குறைந்து உற்பத்தி அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதோடு தரமேம்பாடும் காணப்பட்டிருக்கிறது. சிறப்பாக சூரிய சக்தியில் இயங்கும் ராட்டை தொடர்பாக பலர் எனக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தின் தௌசா மாவட்டத்தைச் சேர்ந்த கீதா தேவி, கோமல் தேவி, பீகார் மாநிலத்தின் நவாதா மாவட்டத்தைச் சேர்ந்த சாதனா தேவி ஆகியோர் சூரிய சக்தியால் இயங்கும் ராட்டையால் தங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கடிதம் வாயிலாக எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எங்கள் வருமானம் இரட்டிப்பாகியிருக்கிறது. எங்கள் இழைகள் பால் மக்களின் ஈர்ப்பும் அதிகரித்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றன. ஜனவரி 30 நாம் மரியாதைக்குரிய காந்தியடிகளை பற்றி நினைவு கூறும் வேளையில் நான் மீண்டும் இந்த விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். நம்மிடம் ஏராளமான ஆடைகள் இருந்தாலும் கூட அவற்றில் 1-2 கதராடையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. எனதருமை நாட்டு மக்களே, ஜனவரி 26 குடியரசு புனித திருநாளை நாம் மிகவும் உற்சாகத்தோடும் துடிப்போடும் கொண்டாடினோம். தீவிரவாதிகள் தாக்குதல் ஏற்படலாம் என்ற கவலை நம்மை பீடித்திருந்த வேளையிலும் நாட்டு மக்கள் தங்கள் மன உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார்கள். மிகவும் கோலாகலத்தோடு பெருமிதம் பொங்க குடியரசு திருநாளை கொண்டாடினோம். ஆனால் சிலரோ சற்று வித்தியாசமாக செயல்பட்டார்கள். சிறப்பாக ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்கள் மிகவும் சிறப்பான ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். கிராமங்களில் இருக்கும் அரசு பள்ளிகளில் அந்தந்த கிராமங்களில் அதிகம் படித்த பெண்ணை கொடியேற்ற தேர்ந்தெடுத்தார்கள். ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்கள் பெண்ணுக்கு மகத்துவம் அளித்தார்கள். அதிலும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கு சிறப்பு மரியாதை அளித்தார்கள். பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கல்வி அளிப்போம் என்பதை செயல்படுத்தும் வகையில் அமைந்த மிகவும் அருமையான செய்தி இது. நான் இந்த 2 செறிவான கருத்துக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு திருநாளன்று கொடியேற்றும் அற்புதமான வாய்ப்பு கிட்டிய அனைத்து பெண்களுக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, ஹரியானா மாநிலம் வேறு ஒரு சிறப்பான முயற்சியிலும் ஈடுபட்டது. கடந்த 1 காலத்தில் யாருடைய குடும்பங்களில் எல்லாம் பெண் குழந்தை பிறந்ததோ அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குடியரசு திருநாளன்று சிறப்பான அழைப்பு விடுக்கப்பட்டு மிக முக்கியமான நபர்கள் என்ற அந்தஸ்தில் அவர்களுக்கு கொண்டாட்டங்களில் முன்னணி இடம் அளிக்கப்பட்டது. இது மிகவும் பெருமிதம் அளிக்கும் ஒன்று. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் இயக்கத்தை நான் ஹரியானா மாநிலத்தில்தான் தொடக்கி வைத்தேன் என்பதை நான் இந்த வேளையில் பெருமையோடு நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் ஹரியானா மாநிலத்தில் பாலின விகிதாச்சாரத்தில் பெருமளவு கோளாறு ஏற்பட்டிருந்தது. ஓராயிரம் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் விகிதம் மிகவும் குறைந்து போயிருந்தது. இது மிகவும் கவலை அளிக்கும் விஷயமாக இருந்தது. சமுதாய அளவிலான சமநிலை சீர்குலைந்து போயிருந்தது. நான் ஹரியானா மாநிலத்தை தேர்ந்தெடுத்தபோது அதிகாரிகளெல்லாம், "வேண்டாமையா, அங்கே இந்த விஷயத்தில் மிகவும் எதிர்மறையான மனோநிலை நிலவுகிறது" என்று கூறினார்கள். இதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை, தொடர்ந்து முன்னேறினேன். இன்று நான் ஹரியானா மாநிலத்துக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த கருத்தை தங்களுடையதாக்கிக் கொண்டார்கள். விளைவை பாருங்கள். இன்று பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் வேகமாக முன்னேற்றம் கண்டு வருகிறது. அங்கே சமூக வாழ்வில் உண்டாகியிருக்கும் மிகப்பெரிய மாற்றத்துக்கு நான் சிரம் தாழ்த்துகிறேன். கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நான் இரண்டு விஷயங்கள் பற்றி தெரிவித்திருந்தேன். குடிமகன் என்ற முறையில் நாம் ஏன் தேசத் தலைவர்களின் சிலைகளை தூய்மைப்படுத்துவதில் ஈடுபடக்கூடாது என்பது ஒன்று. தலைவர்களுக்கு சிலையெடுப்பதில் நாம் உணர்வு பூர்வமான ஈடுபாடு உடையவர்கள் இல்லையா? ஆனால் சிலையமைத்த பின்னர் நாம் அவற்றை கண்டுகொள்வதே இல்லை. நாம் எப்போதும் நமது உரிமைகளை பற்றியே பேசி வந்திருக்கிறோம். ஏன் நமது கடமைகளை பற்றி இந்த குடியரசு திருநாளை ஒட்டி பேசக்கூடாது என்பதுதான் இரண்டாவது விஷயம். நாட்டின் பல இடங்களில் பல குடிமக்கள், பல சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், சில ஆன்மீக பெரியோர்கள் என பலர் முன்வந்து தேசத் தலைவர்கள் மகான்களின் திருவுருவச் சிலைகளை தூய்மைப்படுத்தினார்கள். அதை சுற்றியிருக்கும் இடங்களை சுத்தம் செய்தார்கள். இது ஒரு நல்ல முயற்சி. இது வெறும் தூய்மைப்படுத்தும் இயக்கம் மட்டுமல்ல, இது மரியாதை செலுத்தும் ஒரு இயக்கமும் கூட. நான் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் எனக்கு கிடைத்த செய்திகள் எனக்கு மிகவும் நிறைவை அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. வெளியில் சொல்ல வெட்கப்பட்டு சிலர் இதை விளம்பரப்படுத்தவில்லை. நீங்கள் தூய்மைப்படுத்தியிருக்கும் திருவுருவச் சிலைகளின் புகைப்படங்களை மை கவ் தகவில் எனக்கு கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உலகத்தோர் அதை பார்த்து பெருமிதம் கொள்ளட்டும். இதேபோல ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தொடர்பாக என் கடமைகளும் என் உரிமைகளும் என்பதை பற்றி நான் உங்கள் கருத்துக்களை வேண்டியிருந்தேன். பல்லாயிரம் பேர்கள் இதில் பங்கெடுத்து கொண்டார்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே, ஒரு விஷயத்தில் எனக்கு உங்களின் பேருதவி தேவைப்படுகிறது. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நமது நாட்டில் விவசாயிகள் தொடர்பாக ஏகப்பட்ட விஷயங்கள் கூறப்படுகின்றன. நான் இதிலெல்லாம் ஈடுபட விரும்பவில்லை. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் நாசம் காரணமாக அயராது உழைத்த விவசாயியின் உழைப்பு வீணாகிவிடுகிறது. இதுதான் மிகப்பெரிய சங்கடம். ஒட்டுமொத்த ஆண்டும் வீணாகி போகிறது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் ஒரு உபாயம் தோன்றுகிறது. அதுதான் பயிர் காப்பீட்டுத் திட்டம். 2016ஆம் ஆண்டு மிகப்பெரிய பரிசாக இந்திய அரசு விவசாய பெருமக்களுக்கு இந்த திட்டமான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை அளித்தது. ஆனால் இந்த திட்டம் மூலமாக பிரதமருக்கு வாழ்த்துப்பா பாட வேண்டும், பரணி பாட வேண்டும் என்பதெல்லாம் நோக்கமல்ல. பலகாலமாக இது ஏதோ வகையில் செயல்பட்டு வந்தாலும் சுமார் 20-25% மேற்பட்ட விவசாயிகளுக்கு இதனால் பலனேதும் கிடைக்கவில்லை. இனிவரும் 2-3 ஆண்டுகளில் நாம் நாட்டின் குறைந்தபட்சம் 50% விவசாயிகளையாவது இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைப்பது என்ற தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாதா? இதில்தான் எனக்கு உங்களின் உதவி தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தோடு விவசாயி தன்னை இணைத்து கொண்டால் பேரிடர் காலங்களில் விவசாயிக்கு மிகப்பெரிய உதவியாக இது அமையும். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிட்டியிருக்கிறது. பரவலாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஏகப்பட்ட தொழில்நுட்ப உள்ளீடுகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்ல, பயிர் அறுவடை முடிந்து 15 நாட்கள் கழித்து கூட மகசூலுக்கு ஏதும் குந்தகம் ஏற்பட்டால் அதற்கும் வழிவகை இந்த திட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாடு மூலமாக எப்படி காப்பீட்டுத் தொகை பயனாளிக்கு விரைவாக கொண்டு சேர்க்கப்பட முடியும் என்பது பற்றியெல்லாம் ஆழ்ந்த கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை இந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் என்று யாருமே நினைத்து பார்த்திருக்க கூட முடியாது. புதிய காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகளுக்கான அதிகபட்ச பிரீமியம் தொகை முன்பட்ட பயிர்களுக்கு 2%, குறுவைப்பட்ட பயிர்களுக்கு 1.5% இருக்கும். நமது விவசாய சகோதரர் யாருக்காவது இதன் பயன்கள் கிடைக்காமல் இருந்தால் இது எத்தனை பெரிய இழப்பாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் விவசாயியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என் மனதின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களால் என் மனதின் குரலை விவசாயிகளிடம் எடுத்துச் செல்ல முடியாதா? ஆகையால்தான் நீங்கள் இதை அதிகமாக விளம்பரப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வானொலி மூலமாக, தொலைக்காட்சி வாயிலாக, என் மனதின் குரலில் நீங்கள் இந்த திட்டம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டாலும் கூட, பின்னர் இதை மீண்டும் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கென ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் மொபைல் வாயிலாக கூட என் மனதின் குரலை கேட்க முடியும். எப்போது வேண்டுமானாலும் கேட்க முடியும். உங்கள் மொபைல் மூலமாக ஒரு மிஸ்டு கால் தாருங்கள். மனதின் குரலுக்கான மொபைல் ஃபோன் எண் 8190881908. ஃபோன் எண்ணை மீண்டும் அறிவிக்கிறேன். 8190881908. நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தால் எப்போது வேண்டுமானாலும் மனதின் குரலை கேட்டுக்கொள்ளலாம். இன்றைய அளவில் இது ஹிந்தியில் இருக்கும், ஆனால் விரைவாகவே இது உங்கள் தாய்மொழியில் கூட கேட்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது தொடர்பாக எனது முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. எனதருமை இளைய சகோதரர்களே, நீங்கள் அற்புதமாக செயல்பட்டிருக்கிறீர்கள். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஸ்டார்ட் அப் திட்டம் தொடங்கிய போது நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களிடத்திலும் என்னால் ஒரு புதிய சக்தி, புதிய எழுச்சி, புதிய உற்சாகம் ஆகியவற்றை உணர முடிந்தது. லட்சக்கணக்கானவர்கள் இதில் பங்கெடுக்க பதிவு செய்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் இடம் இல்லாத காரணத்தால் கடைசியில் விஞ்ஞான் பவனத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பலர் இடமின்மை காரணமாக பங்கு கொள்ள இயலாமல் போயிருக்கலாம், ஆனால் ஆன்லைன் மூலமாக இதில் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டீர்கள். இதுபோல ஒரு நிகழ்ச்சி லட்சக்கணக்கான இளைஞர்களின் கவனத்தை இத்தனை ஆழமாக கொள்ளை கொண்டது என்பது மிக்க ஆச்சரியத்தை அளிக்கும் விஷயம். ஆனால் ஸ்டார்ட் அப் என்றால் அது தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையது, மிகவும் நுணுக்கங்கள் நிறைந்த வேலை என்று சாமானிய மக்களின் மனங்களில் ஒரு பதிவு ஏற்பட்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் அந்த தவறான கருத்தும் மறைந்து போனது. தகவல் தொழில்நுட்பத்தோடு ஸ்டார்ட் அப்புக்கு இருக்கும் தொடர்பு என்பது ஒரு சிறிய அம்சம்தான். வாழ்க்கை என்பது விசாலமானது. அதில் தேவைகள் என்பன ஏராளமானவை. ஸ்டார்ட் அப் எண்ணிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். சில நாட்கள் முன்பாக நான் சிக்கிம் மாநிலம் வரை செல்ல வேண்டியிருந்தது. நாட்டின் இயற்கை வழி விவசாயம் முழுமையாக நடைபெறும் மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் அனைத்து விவசாயத்துறை அமைச்சர்களையும் செயலர்களையும் அங்கே வருமாறு நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அங்கே 2 இளைஞர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இந்திய மேலாண்மை கழகம் IIM-இல் கல்வி பெற்ற இவர்களில் ஒருவர் அனுராக் அக்ரவால், மற்றொருவர் சித்தி கருணானி. இவர்கள் இருவரும் ஸ்டார்ட் அப்பை கைக்கொண்டவர்கள். இவர்கள் வடகிழக்கில் விவசாயத்துறையில் பணியாற்றுகிறார்கள். மூலிகை பயிர்கள், இயற்கை விவசாய விளைபொருட்கள் ஆகியவற்றை உலக அளவில் சந்தைப்படுத்துகிறார்கள். எத்தனை அருமையான விஷயம் பாருங்கள். ஸ்டார்ட் அப் தொடர்பான உங்கள் அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கடந்த முறை நான் கூறியிருந்தேன். பலர் எழுதி அனுப்பியும் இருக்கிறார்கள். ஆனால் மேலும் அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படும். அதே சமயம் வந்திருக்கும் விஷயங்கள் மெய்யாகவே கருத்தூக்கம் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. விஸ்வாஸ் த்விவேதி என்ற ஒரு இளைஞர் ஆன்லைன் முறையில் சமையல் சேவையை அளிக்கிறார். மத்திய தட்டு மக்களுக்கு ஆன்லைன் முறையில் பெறப்படும் கேட்புகளுக்கு ஏற்ப உணவு அளித்து வருகிறார். திக்னேஷ் பாட்டக் என்ற ஒரு இளைஞர் விவசாயிகளுக்காக, அதுவும் குறிப்பாக பசுக்களுக்கு அளிக்கப்படும் தீவனம் தொடர்பான பணியில் ஈடுபட்டு வருகிறார். நமது நாட்டின் பசுக்களுக்கு நல்ல தீவனம் கிடைத்தால் அவை அதிக அளவு பால் தரும். இதன் மூலம் நமது நாட்டின் இளைஞர்கள் சக்தி பெறுவார்கள். மனோஜ் கில்டா, நிகில் ஆகியோர் விவசாய விளைபொருட்களை சேமிக்கும் இடங்கள் தொடர்பான ஸ்டார்ட் அப்பை தொடங்கியிருக்கிறார்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய விளைபொருட்களை மொத்த அளவில் சேமித்து வைக்கும் முறையை மேம்படுத்தி வருகிறார்கள். இப்படி ஏகப்பட்ட உள்ளீடுகள் வந்திருக்கின்றன. மேலும் அனுப்புங்கள். எப்படி ஒவ்வொரு முறையும் நான் தூய்மையான பாரதம் பற்றி என் மனதின் குரலில் கூறி வருகிறேனோ, அதேபோல ஸ்டார்ட் அப்புகளை பற்றியும் தொடர்ந்து கூறுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் உங்கள் சாதனைகள்தாம் எங்களுக்கு கருத்தூக்கம் அளிக்கின்றன. எனதருமை நாட்டு மக்களே, சுத்தம் என்பது இப்போது சுந்தரத்தோடு இணைக்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக நாம் அசுத்தத்துக்கு எதிராக கோஷங்கள் போட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இதனாலெல்லாம் அசுத்தம் அகலவில்லை. இப்போது நாட்டு மக்கள் அசுத்தம் பற்றிய பேச்சுக்களை விடுத்து சுத்தம் பற்றிய பேச்சுக்களில் ஈடுபடுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் தூய்மைப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இதிலும் கூட குடிமக்கள் ஒருபடி முன்னேறியிருக்கிறார்கள். அவர்கள் சுத்தம் செய்வது என்பதுடன் அழகையும் இணைத்திருக்கிறார்கள். ஒரு வகையில் மகுடத்தில் மணிபுரித்ததைப் போல அமைந்திருக்கிறது. அதுவும் சிறப்பாக இதை ரயில் நிலையங்களில் காண முடிகிறது. இப்போதெல்லாம் நாட்டின் பல ரயில் நிலையங்களிலெல்லாம் அந்த பகுதிகளைச் சேர்ந்த குடிமக்கள், கலைஞர்கள், மாணவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இவற்றை அழகுபடுத்துவதில் ஈடுபட்டு வருவதை என்னால் பார்க்க முடிகிறது. வட்டார கலையம்சங்களை தாங்கி சுவர்களில் சித்திரங்கள், அழகான முறையில் பெயர் பலகைகள் அமைத்தல், மக்களுக்கு தகவல் அளிக்கும் வகையில் அவற்றை உருவாக்குதல் என ஏராளமான வகைகளில் இவை செய்யப்படுகின்றன. பழங்குடியின பெண்கள் அவர்கள் வட்டார கலையம்சத்தால் ஹசாரிபாக் ரயில் நிலையத்தை மிக நேர்த்தியாக அழகுபடுத்தியிருக்கிறார்கள். தானே மாவட்டத்தைச் சேர்ந்த 300 தன்னார்வலர்கள் கிங் சர்க்கிள் ரயில் நிலையத்தை அழகுபடுத்தியிருக்கிறார்கள். மாட்டுங்கா, போரிவிலி, கர் இவை தவிர ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சவாய் மாதோபூர், கோட்டா என ஏகப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நமது ரயில் நிலையங்கள் நமது பாரம்பரியத்தின் சின்னங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ரயில் பயணிகள் இனிமேல் சாளரங்கள் வழியாக தேநீர் சிற்றுண்டி விற்பனையாளர்களை தேடாமல் ரயில் நின்று கொண்டிருக்கும் ஊரின் சிறப்பம்சம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் அங்கே இருக்கும் சுவர்களை பார்க்கத் தொடங்குவார்கள். இது ரயில்வே துறையின் முனைப்பும் இல்லை, நரேந்திர மோடியின் முயற்சியும் இல்லை, இது குடிமக்களின் முனைப்பு. குடிமக்கள் ஈடுபட ஆரம்பித்தால் மாற்றம் எவ்வளவு சிறப்பாக அமைகிறது பார்த்தீர்களா? இது தொடர்பாக எனக்கு சில படங்கள் வந்திருந்தாலும் நான் மேலும் படங்களையும் காட்சிகளையும் காண ஆவலாக இருக்கிறேன். தூய்மைப்படுத்துவதோடு சேர்த்து அழகுபடுத்தும் விதமாகவும் நீங்கள் ஒரு ரயில் நிலையத்திலோ வேறு ஒரு இடத்திலோ பணிபுரிந்திருந்தால் அது பற்றிய விவரங்களையும் புகைப்படங்களையும் எனக்கு உங்களால் அனுப்ப முடியுமா? கண்டிப்பாக அனுப்புங்கள். நானும் பார்ப்பேன், மற்றவர்களும் பார்ப்பார்கள். இதன் மூலம் மற்றவர்களுக்கும் கருத்தூக்கம் ஏற்படும். இது ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், கோயில்களுக்கு அருகில், சர்ச்சுக்கு அருகில், மசூதிக்கு அருகில், பூங்காக்களில் என ஏகப்பட்ட இடங்களில் செய்ய முடியும். இப்படி செய்ய யாருக்கு எண்ணம் ஏற்பட்டதோ, யார் இதை முன்னெடுத்துச் சென்றார்களோ, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவரும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். ஆனால் நீங்கள் செய்தவை பற்றி எனக்கு கண்டிப்பாக புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். அதை காண நான் ஆவலாக இருக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்தியா விசாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை அளிக்கிறது. இதில் உலக நாடுகள் அனைத்தும் பங்கெடுக்க இருக்கின்றன. அவர்களை வரவேற்று உபசரிக்க நமது கப்பற்படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். உலகின் பல நாடுகளின் போர்க்கப்பல்கள் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டின துறைமுகத்தில் கூடுகின்றன. சர்வதேச கப்பல் படை திறனாய்வு, இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ, இந்திய கரைகளில் நடைபெறவிருக்கிறது. இந்தியாவின் கப்பற்படை சக்தி, உலக நாடுகளின் கப்பற்படை சக்தி ஆகியவற்றுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தும் முயற்சியாக இது அமையும். இதில் கூட்டுப் பயிற்சி ஒன்றும் நடைபெறும். மிகப்பெரிய சந்தர்ப்பம் இது. இனிவரும் நாட்களில் உங்களுக்கு இது தொடர்பான தகவல்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கும். இந்தியா போன்றதொரு நாட்டுக்கு இது அதிக மகத்துவம் நிறைந்தது. இந்தியாவின் கடற்படை சரித்திரம் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து வந்துள்ளது. சம்ஸ்கிருத மொழியில் கடலை உததி, அதாவது சாகர் என்று அழைப்பார்கள். அதாவது அளவில்லாத பரப்பு கொண்டது என்று பொருள். எல்லைகளோ நிலப்பரப்போ நம்மை பிரிக்கலாம், ஆனால் நீர் நம்மை இணைக்கிறது, கடல் நம்மை ஒன்றுபடுத்துகிறது. நமது முன்னோர்கள் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே கூட உலகப் பயணம் மேற்கொண்டு இந்த உண்மையை புரிந்து கொண்டிருந்தார்கள். அது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஆகட்டும், சோழ சாம்ராஜ்யமாகட்டும், கடற்படை சக்தி என்ற விஷயத்தில் அவர்கள் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். கடலோடு தொடர்புடைய பல மரபுகளையும் கொண்டாட்டங்களையும் நாம் பல மாநிலங்களில் இன்றும் கூட காண முடிகிறது. உலக நாடுகளை நாம் வரவேற்கும் வேளையில் கடற்படையின் சக்தி வெளிப்படுத்தப்படுவது என்பது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த உலகளாவிய கடற்படை சந்திப்பில் பங்கெடுத்துக்கொள்ள எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னொரு புறம், இந்தியாவின் கிழக்கு கூடியில் அமைந்திருக்கும் கவுஹாத்தியில் தெற்காசிய நாடுகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. இதில் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் பங்கெடுக்க வருகிறார்கள். இதுவும் கூட தெற்காசிய நாடுகளுடன் நம் உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள ஒரு நல்வாய்ப்பாக அமைகிறது. எனதருமை நாட்டுமக்களே, என் மனதில் வருவனவற்றை உங்களோடு திறந்த முறையில் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று நான் முன்னமேயே கூட கூறியிருந்தேன். இனிவரும் நாட்களில் 10வது 12வது வகுப்பு தேர்வுகள் நடைபெறவிருக்கின்றன. கடந்த முறை மனதின் குரல் நிகழ்ச்சியில் நான் தேர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களை மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த முறை வெற்றி பெற்ற மாணவர்கள் தேர்வு நடைபெறும் நாளில் தங்கள் மனவழுத்தத்தை எப்படி எதிர்கொண்டார்கள், இதற்கு இசைவாக குடும்பத்தில் சூழல் எப்படி இருந்தது, ஆசிரியர்களின் பங்களிப்பு என்ன, இது தொடர்பாக அவர்களே கூட என்ன முயற்சி மேற்கொண்டார்கள், மூத்த மாணவர்கள் அவர்களுக்கு அளித்த ஆலோசனை என்ன என்பது பற்றியெல்லாம் இனிமையான அனுபவங்கள் இருக்கலாம். இந்த முறை நீங்கள் உங்களது இந்த அனுபவங்கள் குறித்து எனக்கு நரேந்திர மோடி ஆப்பில் எழுதி அனுப்புங்கள். இதில் இருக்கும் நல்ல விஷயத்தை நீங்கள் வரவிருக்கும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உங்கள் ஊடகம் வாயிலாக கொண்டு செல்லுங்கள் என்று ஊடகத்துறையினரிடம் நான் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். இதை நாடு முழுவதிலும் இருக்கும் மாணவர்கள் படிக்க நேரலாம், பார்க்க நேரலாம். மனவழுத்தம் இல்லாமல் எப்படி தேர்வுகளை எதிர்கொள்வது, மன மகிழ்ச்சியோடு எப்படி தேர்வுகளில் பங்கெடுப்பது என்பதற்கான உத்தி தெளிவாகும். கண்டிப்பாக ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்தில் எனக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் அனுப்பினால்தானே அவர்களும் உதவி செய்வார்கள். அனுப்புவீர்கள் இல்லையா? கண்டிப்பாக அனுப்புவீர்கள். மிகவும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒருமுறை அடுத்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் கண்டிப்பாக சந்திக்கலாம். மிக்க நன்றி.
மனதின் குரல் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.